எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியத்துடைய கண்ணினாலும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த ஜீவ ஈஸ்வர விசாரம், இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் ஜீவ விசாரம் தான் பண்ணுறார் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த அத்தியாயத்தில் இங்கே எப்படி வந்து நமக்கு எப்பொழுதுமே இந்த நம்முடைய இந்த பிறப்பை பற்றி அல்லது நம்முடைய இந்த படைப்பை பற்றி ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு படைக்கப்பட்டது, நான் படைக்கப்பட்டவனா ஆனால் ஏற்கனவே இருக்கப்பட்டவனா அப்படின்ற இந்த கேள்வி. நான் படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது. படைக்கப்பட்டவன்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டா, இந்த ஹெட்ஃபோன் படைக்கப்பட்டது, இந்த புத்தகம் படைக்கப்பட்டது, படைக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனேயே எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ அதுக்கு எந்த அந்த அதனுடைய அத்தனை சுதந்திரம் பறி போனது மாதிரி தனியாக அது இயங்கவே முடியாது. படைப்பனுடைய அதை படைத்தவனுடைய ஒரு தயவோ காருண்யமோ அல்லது அவர்களுடைய உதவியோ இல்லாமல். ஆனால் நம்முடைய இயல்பை நம்ம பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் வந்து இங்கே நம்ம சாஸ்திரம் சொல்லக்கூடியது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவனும் ஈஸ்வரன் வேறு வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த விஷயத்தை இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அதை சிந்திக்கும் பொழுது நான் ஸ்ரீகிருஷ்ணன் அல்ல ஈஸ்வரன் இந்த ஜீவனால் என்னுடைய அம்சம்னு ஒரு வார்த்தை பாவிக்கிறார். நாமளும் அவருடைய அம்சம்ன்ற அம்சன்ற வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை தான். அந்த அம்சம் அப்படின்னு சொன்னால் அவரால் படைக்கப்பட்டவனு அர்த்தமாகாது, நான் அப்படியே அர்த்தம் எடுத்துக்கணும் உண்டு. அதை நம்ம எப்படி அர்த்தப்படுத்திக்கிறோன்னு பொறுத்திருக்கு, நம்முடைய என்ன தேடலை பொறுத்திருக்கு நினைக்கிறது. யார் எப்படி எடுத்துக்க விரும்புகிறாங்க அப்படின்றது அவர்களுடைய தேடலை பொறுத்தது. ஏன்னு சொன்னால் நன்றாக நம்மை நாம் வந்து உற்று கவனிக்கும் பொழுது நமது இயல்பு பை நேச்சர் நம்முடைய எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம், நம்முடைய சுரூபம்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அடிப்படையில் நாம் என்னவாக இருக்க விரும்புகிறோம், எப்படி இருக்க விரும்புகிறோம் அப்படின்றது தான் அந்த விஷயம். அப்படி இருக்கும் பொழுது முதல்ல, ஆனால் என்னுடைய பிறப்பை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஏற்படுது, ஐ எம் டோட்டலி டிபெண்டன்ட். இல்லை சின்ன குழந்தையாக அம்மாவோடய கர்ப்பத்திலேருந்து கீழே விழும் பொழுது ஐ எம் டோட்டலி ஹெல்ப்லெஸ் இல்லையா. மற்ற ஜீவராசிகள் கூட கொஞ்சம் பரவாயில்ல, எழுந்து போய் பால் குடிச்சுவோம் அல்ல, கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்ன ஆயிரும், பறந்து போயிடும். ஆனால் நாம் மட்டும்தான் வந்து அத்தனை என்ன கையேறு நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு மட்டும்தான் அந்த கையேறு நிலை, ஹெல்ப்லெஸ் தமிழாக்கம் கையேறு நிலை நமக்கு மட்டும்தான். அம்மா எடுத்து நமக்கு வந்து பால் ஊட்டாட்டி உணவு தராட்டி செத்து போயிடும் இல்லை. ஸோ இந்த தாக்கம் தான், இதுதான் நம்மளுடைய சம்சாரத்துடைய முதல் தாக்கம், ஜீவத்துடைய ஒரு முதல் தாக்கம். ஓ, நாம் வந்து டிபெண்டனோ, அதாவது நான் வந்து சார்ந்திருக்க வேண்டிய ஒரு இருப்போ அல்லது ஒரு உயிரோ சார்ந்து தான் வாழணும் அப்படின்றது நமக்கு வந்து விதிக்கப்பட்டதோ அல்லது என்னுடைய இயல்பே அப்படிதானா அப்படின்னு எண்ணம் வர்றதுக்கு நமக்கு எல்லா வகையான சாத்தியக்கூறுகளும் வந்து இந்த சூழலும் அல்லது இங்கே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்குது. அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம், நிச்சயமாக நம்ம படைச்சோம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய என்ன லிமிட்டேஷன்ஸ், அதாவது வரையறைகள் இருக்குது இல்லையா, அந்த வரையறைகள் நினச்சி பார்க்கும் பொழுது என்னால் எல்லாம் முடியாது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. அதனால் இந்த உலகத்தை பார்க்குறோம், இங்கே சர்வ வல்லமை நிறைந்த என்ன செயல்பாடுகள் அல்லது எண்ணங்கள் அல்லது சிந்தனைகள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அவர் பார்க்கும் பொழுது வி சஃபர் சம் இன்ஃபர்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு உணர்ச்சி நமக்கு வந்துடுது. அதுக்காக நமக்கு நம்பிக்கைலாம் தேவைப்படுது. அப்படி அப்படி நம்பிக்கை தேவைப்படுகின்ற ஒரு பட்சத்தில் இந்த பண்பாடு, இந்த மரபு நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் வளர்த்து எடுக்குது நம்மளை. அங்கே அதனால தான் வி ஆர் ஸோ மச் ஸோ கனெக்டட், அதாவது அதோடு நாம் வந்து தொடர்புடையவர்களாக, அல்லது ஸோ மச் ஸோ அப்ளாஜ்ட், நன்றி உடையவர்களாக, அல்லது கடப்பாடு உடையவர்களாக, அதாவது கிராட்டிடியூட், ஒரு 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 என்ன நன்றிக்குரிய இடத்துல நம்மளை நம்ம வச்சுக்கிறது வந்து அது மனித மாண்பு, அது அது எந்த தப்பும் கிடையாது. அதில் அப்படி தான் மனுஷன் வந்து தன்னை வந்து எந்த விதமான இந்த அமானித்துவம் அஜம்பத்துவம்லாம் பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நமக்கு பண்ண வேண்டியது ஞானம் அப்படின்னு சொன்னால் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, அறிய வேண்டியது தான் அறிய வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு தொடர்ந்து இப்போ நடக்கிற பாடத்தில் நம்ம அதை பார்த்துட்டு வரோம். அது வந்து ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அறிய வேண்டிய விஷயந்தான் அறிஞ்சா அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை போட்டிருந்தார் சுவாமி ரொம்ப அழகாக, ட்ரூலின்னு சொன்னோம், ட்ரூலி அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு. ஏன் ட்ரூலின்னு வார்த்தை வருது? அண்டர்ஸ்டாண்ட் தட் யோ தேட்ஸ் தேட் நீ தான் அதுவாக இருக்கு அப்படின்னு தெரிதல். ட்ரூலின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் தான், இந்த ட்ரூலின்றது தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி பேசுது. அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அதான் அமானித்துவம் அஜம்பத்துவம் அஹிம்சா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதெல்லாம் அதை அதை அடைய அது இருக்கிற பட்சத்தில் அப்புறம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த என்ன விளைவு நமக்கு ஏற்பட்டுரும், அதான் மோட்சம். ஸோ நம்ம எப்பொழுதும் வந்து எதையும் படிக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து ரொம்ப கூர்மையாக சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து உற்று கவனிக்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம தியானம்னு சொல்கிறோம், அதைத்தான் நாம் வந்து என்னென்னு சொல்கிறோம் நிதித்தியாசனம்னு சொல்கிறோம். எதுக்கு நிதித்தியாசனம் அப்படின்னு சொன்னால், இந்த இந்த நுட்பமான விஷயங்களை வந்து உள்ளுவாங்கிறதுக்கு, இல்லாட்டி படித்தா தெரிஞ்சிட்டு போகுது. ஐ நோ தட் ஐ எம் ஆத்மா, அது வந்து நோயும் கிடையாது இல்லையா, அது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதை தான் ட்ரூலின்னு ஒரு வார்த்தை போட்டார் சுவாமி, அது நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம் ஏன் அந்த வார்த்தை ட்ரூலின்னு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது நாம் எப்படி சிந்திக்கணும்னு சாஸ்திரத்தோட வேலையே என்னன்னு கேட்டால் விசாரம் தான், மீமாம்சம் தான். விசாரம்னா நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்குது. சிந்திக்க மட்டும் சிந்திக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அற்புதமான வழிமுறை ஒன்று வச்சுருக்கு. அந்த வழிமுறை தான் நம்ம வந்து தர்க்கம் நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றி அந்த உண்மையை வந்து உள்வாங்கிக்கிறோம். ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நியாயமாக இருக்காது, சம்டைம்ஸ் ரொம்ப தர்மமாக இருக்காது. அப்போ இப்படி தர்மமாக இல்லையே, அப்போ நான் எப்படி வந்து நம்முடைய நாம் அடையக்கூடிய உண்மை என்பது இந்த தர்க்கத்துக்கும் நியாயத்துக்கு உட்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நல்ல நுட்பமான கேள்விகள் இதெல்லாம், இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். நான் அடையக்கூடிய ஒரு விஷயம், நான் எதுவாக இருக்கிறேனோ அது என்று அடையக்கூடிய ஒரு விஷயம் தர்க்கத்தின் மூலமாகவும் தர்மத்தின் மூலமாகவும் நியாயத்தின் மூலமாகவும் நான் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஆனால் எனக்கு நடக்கக்கூடிய என்ன சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விதமான ஏற்படக்கூடிய சூழல்கள், சந்திக்கக்கூடிய மனிதர்கள், எனக்கு இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள், இதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது அப்படி ஒன்றும் தர்மமாக தெரியலையே, அப்படி ஒன்றும் நியாயமாக தெரியலையே அப்படின்னு கேட்கும் பொழுது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நாம் அடையக்கூடிய அந்த விளைவு மோட்சம் சொன்னோம் இல்லையா, ஃப்ரீடம் என்ன மோட்சம்னு சொல்கிறோம் இல்லையா, விடுதலை சொல்கிறோம் இல்லையா, அது நிச்சயமாக இந்த தர்க்கத்துக்கும் இந்த தர்மத்துக்கும் இந்த என்ன நியாயத்துக்கும் உட்பட்டது அல்ல. அதனால தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் 18 அத்தியாயம் முடிக்கும் பொழுது சர்வ தர்மான் பரித்தியஜ்யனார், சர்வ தர்ம அதர்மத்தையெல்லாம் விட்டுன்னு சொன்னார். விட்டுன்னா என்ன அர்த்தம், விட்டுன்னா விட்டுட்டு அதர்மமாக இருக்கலாம்னு அர்த்தம் இல்லை, எல்லாவற்றையும் வந்து அதனை இடத்துல வச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறார். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய தியாகம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரி நம்ம அதர்மமாக இருக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டால், அந்த விஷயத்தை இங்கே வந்து உள்ளு கொண்டு வராமல் அப்படி எந்த விஷயத்தை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டால், எந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வரணும்னு கேட்டால், எப்படி எதை நீங்கள் விடுதலைன்னு சொல்கிறீங்க, எதை நீங்கள் வந்து என்ன உண்மத்தம்னு சொல்கிறீங்க, இந்த உண்மத்த நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, சப்ளிமேஷன்ற வார்த்தை, உன்னதம், எதை நீங்கள் உன்னதம்னு சொல்கிறீங்க, எதை நீங்கள் உண்மத்தம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதனால தான் வருகின்ற அத்தனை மகான்களும் என்ன என்ன சொல்கிறாங்க, பாடியை பயிரை கண்ட பொழுதெல்லாம் பாடி நேன்னு சொன்ன வாடி நேன்னு சொன்னார் வல்லட்சு பெருமான். பாடியை பயிரை கண்ட பொழுதெல்லாம் ஏன் பயிரை பற்றி அவர் வாடுறாரு, தண்ணியில்தான் எடுத்து ஊற்றிட்டு போக முடியுதானேன்னு சொல்கிறது. ஒரு பாடி பயிருக்கு ஒரு பயிர் என்ன செய்யணும், தண்ணி எடுத்து ஊற்றிட்டு போகணும், நல்லாயிரும் பயிர். ஒரு செடி தண்ணியில் காஞ்சி பயிருக்கு தண்ணி எடுத்து சேவைச்சு அப்படி எதுக்கு வாடியை கண்டு பாடிய பயிரை பற்றி ஒரு வாடினார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுதான் இதுதான் வந்து நியாய தர்மங்கள், அங்கே வந்து தர்க்கம் பேசுகிறோம் நம்ம. ஆனால் இந்த உண்மை என்பது விடுதலை என்பது தர்க்கத்துக்கு உட்பட்டதல்ல. அதான் சொல்கிறாங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த 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 என்ன அந்த கொந்தளிப்பை அந்த கொதிப்பை பதிவு பண்ணுறாருல்ல. அப்போ ஞானிகள் அப்படி தான் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அதுதான் விடுதலை. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல, அந்த மோமெண்ட் இருக்கு இல்லையா, அதைத்தான் விடுதலைன்றாங்க, அதைத்தான் வந்து உன்னதம்னு சொல்கிறாங்க, அதுதான் உண்மத்தம்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்பொழுதெல்லாம் நமக்கு அப்படி ஒரு கொதிநிலை ஏற்படுகிறதோ அதுதான் உண்மையான விடுதலையை தவிர மற்றபடி வார்த்தைகளை புரிந்து கொள்வதல்ல. வார்த்தைகள் அதனால் இது இது ஒன்று தான் சொன்னோம், என்ன வல்லட் பெருமானம் சொன்னோம். இதே மாதிரி எல்லாம் நிறைய ஞானிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இதோ ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு வந்து ஒரு நாள் அவர் பாட்டுக்கு வயலில் வயக்காட்டில் நடந்துகிட்ருக்காரு, நடந்துகிட்டு இருந்தவுடனே ஒரு கூட்டமாக குருவி பறக்கும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே ஒட்டுமொத்த அந்த கூட்டமாக பார்த்தோம், கூட்டம் அதை பார்த்தவொடனே அவருக்கு என்ன ஏற்படுச்சு, ஒரு பரவசனால அப்படியே கை வச்சு அப்படின்ட்டார். இந்த பரவச நிலைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த 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 வகையான ஒரு மனத்தெறிப்பு இருக்கு இல்லையா, இதை 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 நாம் புரிந்து கொள்கிற தருணங்கள் இருக்கு இல்லையா, அவர்கள் மட்டும்தான் வந்து நாம் இங்கே இருந்து நமக்குள்ளே ஒன்று நம்மை நடாத்தி கொண்டிருக்கின்றது, இங்கே ஒன்று நமக்குள்ளே ஒன்று தன்னை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது அப்படின்ற உண்மையை உணர முடியும். அதுதான் அடுத்த சொல்வது அடுத்த சொல்வதில் சொல்ல போகிறார். அதை அறியாமல் உள்ளவர்கள் அல்லது மூடர்கள்னு ஒரு வார்த்தைக்கு கடுமையாக பார்க்கிறாரு, அறிய மாட்டார்கள். ஞானிகள் அறிவார்கள், இங்கே வந்து தன்னை ஏதோ ஒன்று, இங்கே தான் நமக்கு சாஸ்திரம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது, என்ன நியாயம் தேவைப்படுதுன்னா, இங்கே கூட பாருங்கள், யூகம்ன்ற நியாயம் நமக்கு நெருப்புக்கு எப்படி தெரியுது, புகை நம்ம உயிர் வந்து புகை மாறியாம் நம்ம ஜீவன். அப்போ நெருப்பு இருக்குது, எது காட்டுது நெருப்பு இருக்கிறத, புகை காமிக்குது இல்லை, அதாவது புகை எதை கொடுக்குது, நெருப்பு என்று உண்மை ஒரு அறிவை கொடுக்குது. ஆனால் நெருப்புக்கே காரணம் என்ன, அந்த புகைக்கே காரணம் என்ன, அந்த நெருப்பு தான் காரணம். இருந்தாலும் பாருங்கள், முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகத்துக்கு என்ன காரணம், ஜகத் காரணம் என்ன, ஈஸ்வரன் அல்லது பிரம்மம் வச்சுக்கோமே, பிரம்மம் தான் காரணம். காரணம் எதுக்கு, ஜகத்துக்கு. ஆனால் ஜகத்தை வச்சு நம்ம ஒன்று கண்டடைகிறோம், என்ன கண்டடைகிறோம், ஜகத் காரியமாக இருக்குது. அப்போ எது காரணமாக இருக்கணும், எது ஒன்று காரணமாக இருக்கணும். எப்படி புகையை வைத்து காரியத்தை வைத்து காரணத்தை கண்டடைகிறோமோ, அதுபோல் ஜீவனை வைத்து இந்த ஜீவனை வைத்து ஈஸ்வரனை கண்டடைபவர்கள் தான் ஞானிகள்னு சொல்கிறார். அவர்கள் தான் வந்து என்ன என்ன அமூடாகான்னு ஒரு வார்த்தை பாவிச்சார் இல்லையா, அது அவர்கள் தான் வந்து ஞானிகள், அவர்கள் தான் வந்து உண்மையை உணர்ந்தவர்கள். ஆக இந்த இந்த ஒட்டுமொத்த ஜீவ விசாரம் இருக்கு இல்லையா, இதை மெல்ல முதல்ல தர்க்கபூர்வமாக, முதல்ல டெஃபினெட்லி தர்க்கபூர்வமாக, அந்த தர்க்கம் எப்படிப்பட்ட தர்க்கம் சொன்னால், ஏன்னா எப்படிதுமே தர்க்கம்னு வந்துருச்சு, நம்ம என்ன செய்கிறோம், வீல் ஆல்வேஸ் டச் த எக்ஸாம்பிள்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உதாரணங்களை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி இல்லை, அப்போ உயிர் வந்து உடல் விட்டு போயிடுச்சா, போச்சா, எங்கே போயிருக்கு, ஏதா போயிருக்கு, நமக்கு பாருங்கள் அதில் கூட நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய தவிப்பு இருக்குது. எங்கே போயிருக்கோம், சொர்க்கத்துக்கு போயிருக்குமா, நரகத்துக்கு போயிருக்குமா, ஏன்னா நம்ம நாளைக்கு போக போகிறோம், ஸோ அதனால் அதை பற்றி என்ன இருக்குது, அவங்க என்ன போனாங்க, அவங்க எப்படி போனாங்க, எப்படி வராங்கன்றது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு அவங்க மேலே வந்து ஒரு அக்கறையில், அவங்க மேலே வந்து ஒரு அவங்க மேலே உள்ள ஒரு அன்பில் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பாருங்கள். 14 நாள் பிரார்த்தனை பண்ணுறோம், 31 நாள் பிரார்த்தனை பண்ணுறோம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் நல்ல கதி அடையணும் அப்படின்ற இந்த மாதிரியான என்ன ரிச்சுவல்ஸ் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அவர்களுக்கு தேவையில்லை, நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. நம்ம மனம் பாருங்கள், மனம் முதல்ல மன அமைதி அடையணும். பிகாஸ் ஆஃப் ஹோம் டிஸ்டர்ப்ட். ஏன் டிஸ்டர்ப்னு சொன்னால் செய்ய வேண்டியது சரியாக செய்யலையோ, அம்மாவுக்கு அப்பாவை சரியாக பார்க்க பார்க்காம விட்டுட்டுமோ அப்படின்ற முதல்ல அந்த குற்ற உணர்ச்சி ஒன்று முத. அப்புறம் ரெண்டாவது வந்து இவ்வளோ காலம் இல்லை, அவங்க தான் நான் நல்லா நல்லபடியாக இருந்து வயதாகி தானே இறந்துரு. சில சொல்லுவாங்க என்ன 93 வயசு, 96 வயசு, 98 வயசு எல்லாம் மரணம் அடைய வேண்டிய வயசு தானே என்னன்னு கேட்டால், இல்லை மரணம் அடைய வேண்டிய வயது தான் இருந்தாலும் கூட இத்தனை காலம் என்னோடு இருந்து உறவாடிய தருணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் இழக்க போகிறேனே. அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் எதையும் இழிவாக பார்க்குறது, உடம்பு இருக்கா, ஊன் வளர்த்தேன்னு உடல் வளர்த்தேன்னு சொல்கிறாங்க. உடம்பு ரொம்ப உடனே, ஆனால் எனக்கு இதை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு தான். யாருக்கு? திருமூலருக்கு. எனக்கு இல்லை, திருமூலருக்கு. என்ன தப்பான அபிப்பிராயம்? உடம்பினை முன்னம் இழுக்கென்று நினைத்திருந்தேன், உடம்புக்குள்ளே உருப்பொருள் கண்டு கொண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் குடிகொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் சொல்லிட்டு. அப்போ ஞானிகள் வந்து எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ தீவிரமாக என்ன வெரி சீரியஸ்லி ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணி பார்த்துருக்காங்க நினைக்கிறேன். இந்த திங்கிங்கே தான் அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த சாதனையே. அப்போ அந்த ஞான யோகத்தில், ஞான சாஸ்திரங்களில் இந்த தொடர்ந்து சிந்திக்கிறது இருக்கு இல்லையா, அது கொடுக்கக்கூடிய ஒரு மன எழுச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், மன நெகிழ்வும் கூட. அதான் வாடிய பயிரை கண்டபோது வாடினேன்னு சொல்கிறார். ஒரு பறவை பறக்கும் பொழுது பரவசம் அடைஞ்சிடுறாரு. ஒட்டுமொத்தமே தேவியோட தரிசனம் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இல்லையா. ஆனால் இதெல்லாம் வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டிய அது மிக முக்கியமான தருணங்கள். ஏனென்றால் ஒரு ஆன்மீகவாதியும் நாம் அப்படி தான் இருப்பான், அல்லது ஒரு கலைஞன்னா அவன் அப்படி தான் இருப்பான். அவன் ஏன் அப்படி இருக்கான்னு கேட்கக்கூடாது, அப்படி தான் அவன் ரியாக்ட் பண்ணுவான். ஆக இந்த அதான் நான் தொடர்ந்து இதை நான் பதிவு செஞ்சிட்டே வரேன். இந்த மன கொந்தளிப்பு என்பது, கொதிப்பு என்பது ஆன்மீகத்தின் உண்மையான ஆன்மீக தாகத்தின் அல்ல, ஆன்மீக தீவிரத்தின் வெளிப்பாடு. நான் அதை வந்து மோட்சம்லாம் சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஆன்மீக தீவிரத்தின், ஆன்மீகத்தின் தாகத்தின் தேடலின் வெளிப்பாடு அதெல்லாம். ஏன்னா நமக்கு அதை பற்றி சில தவறான அபிப்பிராயங்கள் இருந்தால் முதல் அதை நம்ம கிள்ளி எரிஞ்சிடணும்ன்றதுக்காக அதை நான் பதிவு செய்கிறோம். ஆக அதை இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதிவு செய்கிறார். அதுதான் அழகு. எப்படி பதிவாக சொன்னால், நான் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்கிறார், இந்த ஜீவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் என்னுடைய அம்சங்கள் என்றார். முதல்ல ஓ அம்சம்னா அவர் படைத்ததோ, அவருடைய அவர் மாதிரியே உள்ள இன்னொரு ரெப்ளிக்காவோ, இன்னொரு என்ன ஒரு ஃபோட்டோஸ்டேட் மாதிரியோ, ஒரு டூப்ளிகேட்டோ அப்படின்னு நம்ம நினச்சா அப்படி அல்ல சொல்லிட்டு அதுக்கான இவரு வேறு வேறு எக்ஸாம் அதுக்கு விளக்கம் சொல்கிற சங்கரர் போன்றவர்கள் சூரியன் எக்ஸாம் எடுத்துக்கிறாங்க. இவர் ரொம்ப அழகானே, அவர் சொந்தமாக ஸ்ரீகிருஷ்ணன் சொந்தமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, மலர் வாசம் காற்று அப்படின்னு சொல்லி. அது நம்ம பார்ப்போம் இப்போ. ஆனால் இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், முதல்ல இந்த ஜீவத்துவம் அப்படின்னு சொல்கிறது, ஜீவன் அப்படின்னு சொல்கிறது, இதை பற்றி எந்த மாதிரியான தெளிவு நமக்கு வேணும். ஜீவன் உண்மையிலேயே வந்து ஈஸ்வரன் வேறுபட்டதா, அல்லது அதனுடைய பிரதிபிம்பமா? ஏன்னு சொன்னால் பல மதங்களில் பல சம்பிரதாயங்களில் வேறுபட்டது தான் சொல்கிறாங்க. உண்மையிலேயே வேறுபட்டது தான், அது வேறு இது வேறு. என்ன உயிர் வேறு, உடல் வேறு, இறை வேறு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேறன்னு சொல்கிற சம்பிரதாயங்களும் உண்டு. அது அவங்க அப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த சுலோகத்தையும் ஒரு காரணம் அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் இங்கே வந்து நாம் என்பது வியக்தி அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம இங்கே பயன்படுத்துவோம். அது தனியனா வியக்தினா தனியன்னு அர்த்தம், தனியனா தனியாளா, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காட். அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனால் அவருடைய அருளை அவருடைய அவருடைய என்ன நம்பிக்கையை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன், தனியாளா அப்படின்னு நீ தான் அதை கேட்குறாரு பக்தர்கள். அது பக்தர்கள் இந்த கேள்வி, நீ வேறு நான் வேறா முதல் கேட்குறான், நீ வேறு நான் வேறோ. அப்பா நான் வேண்டது கேட்டு அருள் புரிய வேண்டும், ஆயுர்கள் ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், இதெல்லாம் அப்படி கேட்டுட்டு சொல்கிறாரு. அப்போ நீ வேறு நான் வேறா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஆனால் என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா நான் வேறு எனாவது இருக்க, நீ வேறு எனாவது இருக்க. முத கேட்குறாரு நான் வேறு நீ வேறையாப்பா அப்படின்னு கேட்குறாரு பக்தர். நம்ம ஞானிகளை விடுங்க, அவங்க அந்த கேள்விக்கே போக மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், நான் வேறு நீ வேறுன்னு தான் முதல் எனக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு, நான் வேறு நீ வேறா அப்படின்னு கந்தர் அனுபவ என்ன தருணினார் தான் கேட்குறார், நான் வேறா நான் வேறு நீ வேறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எதை அடையிறா, எந்த வந்து அவர் ஞானத்தை அடையிறான்னு சொன்னால், எல்லா மர என்னை இழந்த நலம்னு ஒன்று இருக்கே, நான் என்னோட நான் நான் என்பது என்னுடைய இருப்பு உண்மைன்னு சொன்னால் நான் இருக்கணுமே, அப்படி நான் என்னை ஒட்டு மொத்தமாக இழந்துடுறேன். அப்போ இழக்கக்கூடியது எது, அப்போ இழக்கக்கூடியது நான் என்ற அறியாமை தான் இழக்கும், அறிவு இழக்காதே. அதனால் எல்லா மரம் என்னை இழந்த நிலம் சொல்லாய் முருகா சுரபூபதியன்னு சொல்லிட்டு அதை வந்து அது என்னவாருன்னு சொன்னால், அது அவ்வாறு அறிவார் அறிகின்றதால் எவ்வாறு ஒருவருக்கு இசைப்பதுவே, எனக்கு எதோ தெரிஞ்சு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குப்பா, ஆனால் எனக்கு உன்ட்டு எப்படி சொல்கிறது எனக்கு தெரிலன்றார். ஒருவருக்குன்னா மற்றவருக்கு இல்லை, உனக்கே கூட தான். இந்த கந்தர் அனுபூதின்னு பேர் இதுக்கு. ஆக இங்கேயும் வந்து இங்கே தெளிவாக சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், இது ரெண்டு தத்துவமே கிடையாது, ஒன்று தான். ஆனால் என்னோட அனுபவம் எப்படி இருக்குது, போனவா நம்ம பார்த்தா எனக்குள் ரெண்டு பேர் இருக்கிறத பார்க்குறோம். ஒருத்தன் எந்த விதமான நாட்டமும் மற்ற எந்த விதமான விருப்பமும் இல்லாமல் சும்மா எப்படி வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் சும்மா இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கான். ஆழ்ந்த உறக்கத்தில் சும்மா இருக்கக்கூடிய ஒரு ஆள் எந்த விதமான வான்ஸ் இட் ஹீஸ் டிவைட் ஆஃப் எனி வான்ஸ், இஸ் அ டிசைர்லெஸ் பர்சன். அப்படி ஒரு ஆள் நான் கண்டடைகிறேன். அந்த இன்பம் அந்த 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 சுவை அந்த சுவையை நான் கண்டடையும் பொழுது, அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கும் பொழுது எல்லாம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து எல்லாத்துக்கும் அழைப்பாயும் ஒருத்தன் இருக்கானே இவன் யார் அப்படின்ற குழப்பம் என்ன வேணும் என்ன பண்ணுது, என்ன தொந்தரவு செய்கின்றது. இந்த தொந்தரவுக்கு பேர் தான் நான் ஆன்மீகம்னு சொல்கிறேன். இந்த 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 இது புகார் அல்ல. ஐ ஹவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் லைஃப், ஐ ஹவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஐ ஹவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எனிபடி, யாரை பற்றியும் எந்த புகாரும் எனக்கு கிடையாது. ஆனால் என்னை பற்றி எனக்கு ஒரு புகார் உண்டு. ஏனென்றால் எப்பொழுதுமே நேற்று ரெண்டு வார்த்தை பார்த்தோம் அந்த அப்ரோக்ஷ அனுபவத்தில் கூட, என்ன ஒன்று வந்து என்ன சாந்தின்னு பார்த்தோம், ஒன்று அமைதியாக இருக்கிறது இன்னொன்று நிம்மதியாக இருக்கிறது, சமமாக இருக்கிறது சாந்தமாக இருக்கிறது, ரெண்டு வார்த்தை பார்த்தோம் இல்லையா. அப்போ சமமாக சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை நான் கண்டடைஞ்சிருக்கேன். அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே டிசைரிங் பர்சன், வாண்டிங் பர்சன், அல்லது எப்பொழுதுமே வந்து ஏதாவது செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்து என்னை வந்து இங்கே நிலைக்க விடாமல் சதா தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்கானே இவன் யார் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவை சொல்லுவான், இவன் யாரோ இவன் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் இது ஏதோ காதல் பாட்டுன்னு. இது நிறையா தமிழ் பாட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தா சினிமா பாட்டு மாதிரி தான் இருக்கும், நானே நானா அப்படின்னு, நானே நான் தானா, யாரோ தானான்னு, யாரோ தானா. நம்ம நினைக்கிறோம் இந்த 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 தத்துவ கருத்துக்கள்லாம் வந்து கவிதைகள் இல்லைன்னு சொல்லிட்டு, நம்ம கவிதைகள் நிறைஞ்சு கிடக்கு. அப்போ நமக்கு எப்பேற்பட்ட கேள்வி இருக்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா, அடிப்படையான ஃபண்டமெண்டல் க்வெஸ்சன். இதை ஒரே வரியில் ஒரு தேர்ந்த கவிஞர் நகுலன்னு சொல்லக்கூடியவர் சொல்கிறாரு, யாருடைய நடமாடும் நிழல்கள் நாம்னு சொல்லிட்டு. நான் இருக்கேன் இல்லையா, நான் வந்து இந்த நான் தானா, இன்றைக்கி இருந்து நாளைக்கு மரணிக்கக்கூடிய நானா அல்லது எதோடைய பிம்பமானு கேட்குறாங்க. அதைத்தான் சங்கரர், அதை தான் நமது ஆச்சாரியர்கள் என்ன செய்கிறாங்க, ஆமாம் நீ வந்து இங்கே தெரிவதெல்லாம் பிம்பந்தான், எது எங்கே சூரியனுடைய பிரதிபிம்பந்தான் இது. அப்போ இங்கே கிடைக்க அப்போ பிரதி நான் சூரியன் அப்படின்னு சொன்னால் அப்படியே எனக்கு இத்தனை சம்சாரம் எதுக்கு என்னான்னு சொன்னால் அது இந்த பிரதிபிம்பம் தான் வந்து என்ன ஆகுது அலைப்பாயுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது காரணம், சூரியனாக காரணம், சூரியன் காரணம் இல்லை தண்ணீர் காரணம்னு. அந்த பானையில் இருக்கிற தண்ணி வந்து அலம்பும் பொழுது அந்த பிரதிபிம்பமும் என்ன ஆகுது, அந்த ரிஃப்ளெக்ஷனும் அலம்புது அலைப்பாயுது இல்லையா. அப்போ இப்போ அலம்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு அதைத்தான் மாயை அப்படின்னு சொன்னாங்க. மெல்ல நம்மளுடைய வேதாந்த டேர்ம்ஸ் ஒன்று நம்ம அப்படியே விளக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து ஒரு என்ன பதில போய் ஒரு 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 பதிலை போய் நம்ம அடைவோம் இல்லையா. அப்போ இங்கே பிரதிபிம்பம் தான் வந்து தத்தளிக்குதே தவிர சூரியன் அந்த பாட்டு இருக்குது, அதுக்கு எந்த விதமான ஆட்டமும் கிடையாது. அப்போ இங்கே தத்தளிப்பது என்னன்னு சொன்னால் தத்தளிப்பது வந்து எதனால் தத்தளிக்குன்னா இந்த மாயா தப்பிது. அப்போ மாயை எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. மாயை வந்து எப்போ இருக்கு எப்போ இருக்குதுன்னு கேட்டாங்க. அது என்ன என்ன சொன்னார், அதையும் அனாதின்னாங்க. எப்பெல்லாம் வந்து எப்படி சூரியன் இருக்கோ அதை எப்படி வந்து உண்மை இருக்கோ மாயும் அது போ அதனுடைய நிழல் அது உண்மைக்கு எப்படி. ஆனால் சிலதேன்னு தெரியுது சில தெரியலன்னா வெளிச்சிருந்தால் தெரியும், இருளில் தெரியாது. அப்போ மாயை எப்படி இருக்குன்னு கேட்டால் மாயை தொடர்ந்து இருக்குது. அப்போ எது போகும், அப்படி போயிடும்னீங்களே மாயை போகாது. எது போகும், மித்தியாக தான் போகும், நம்மளோட அறியாமல் தான் போகும். ஸோ இப்படி சில நுணுக்கமான என்ன விஷயங்களை வந்து நாம் இந்த விளக்கங்கள் மூலமாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இதுக்கு இந்த புரிதல் கூட இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரக்சரல், இந்த பிரம்மன்றது மாயன்றது பானன்றது பானையில் இருக்கிற தண்ணின்றது தண்ணியில் பிரதிபிம்பிக்கிற சூரியன் சொல்கிறது நம்ம யாருங்கிறது நம்ம பிரதிபிம்பம் தான் சொல்கிறதுலாம் ஸ்ட்ரக்சரல் டீச்சிங் போயிருதுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சராக சொல்கிறது. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர்லேயும் வந்து ஒரு யதார்த்தம் ஒன்று தெரியணும் நமக்கு. என்ன யதார்த்தம்னு சொன்னால், எது யதார்த்தம்னு சொன்னால், என்னுடைய உணர்வு இருக்குல்ல, என்னுடைய பிம்பம் வந்து எப்படி அது ஸ்ட்ரக்சராக நான் விளக்கிடலாம் இல்லை, என் பிம்பத்தை எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த சூரிய மாதிரியும் ஒரு சூரியன் இருக்குது, அதுதான் ஜீவன் அப்படின்றத விளக்கிடலாம். ஆனால் அந்த ஜீவன் நான் என்ன நம்மளோட ஜீவன் இதுதான் ஜீவன் சொல்கிறது, ஜீவனுக்கு தனித்து இருப்பு கிடையாது, பிரம்மத்துடைய பிரதிபிம்பம் தான் ஜீவன். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சரல் டீச்சிங், நமக்கு வேதாந்தத்தில் சொல்லி படிக்கின்ற சொல்லித்தரப்படுற டீச்சிங் இது இல்லை. பிரதிபிம்பம் தான் நான், ஆனால் நான் படைக்கப்பட்டவன் அல்ல, நான் தனியன் அல்ல, ஏன்னா தனியன் நான் தனித்த இருப்பு எனக்கு கிடையாது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சரி, இது வந்து எங்கே ஒத்து போகணும்னு சொன்னால், என்னுடைய தேடலுக்கு அல்லது என்னுடைய உணர்வுக்கு இது ஒத்து போகணும். நம்மளாம் அப்படி இருக்க தான் விரும்புகிறோமா அப்படின்னு கேட்டால், அப்படி நல்லா நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நம்முடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது, நம்முடைய என்ன எண்ணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, அவ்வப்பொழுது என்ன தோணுது அப்படின்னு அவ்வப்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், ஆமாம் நான் சாந்த சுரூப், நான் எனக்கு எப்படி இவ்வளோ கோபம் வந்துச்சு, எனக்கு எப்படி இவ்வளவு என்ன பற்று வந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது எதுவுமே வந்து இங்கே வந்து நிரந்தரமில்லைன்னு தெரிஞ்சும் கூட, அத்தனையும் தற்காலிகம் புரிஞ்சும் கூட, இல்லை நாம் வந்து நமக்கு வந்து இதன் மேலே இவ்வளவு என்ன அபிமானம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படி நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறோம். இப்படி கேள்வி கேட்குறவங்களுக்கு தான் வேதாந்தமே, இந்த மாதிரி கேள்வியெலாம் இல்லை உலகம் நம்ப நல்லா இருக்குது நான் வாழ்ந்துட்டுருக்கேன், மற்றபடி உங்களுடைய இந்த கேள்வியெலாம் இருக்குல்ல அது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமானது, அப்படியே உங்களுடைய என்ன விடுதலை அதாவது மோட்சம் இருக்குல்ல அது ஒரு மாதிரியான அது வந்து இந்த எக்ஸிஸ்டன்லிஸ்ன்னு இருக்காங்க அவங்க வந்து யதார்த்தவாதிகள். அவங்க அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் இதெல்லாம் உங்கள் பைத்தியகாரத்தனமான ஃபேண்டசிஸ்ன்றாங்க, உங்களுடைய இமேஜினேட்டிவ் ஃபேண்டசிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஃபிலாசபர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, திங்கர்ஸு. அதெல்லாம் உங்களுடைய பைத்தியகாரத்தனமான கற்பனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பதில் சொல்கின்ற சங்கரர் போன்றவர்கள், அது பைத்தியக்கார கற்பனைகள் அல்ல, இதுக்கு இன்னொரு வார்த்தை நாங்கள் வச்சுருக்கோம், மெஜிக்கல் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு. லைஃப் இஸ் எ மேஜிக் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வாழ்க்கையில் என்ன நடக்கும், நம்முடைய எழுத்தில் அல்லது காவியங்களில் புனைவுகளில் என்ன இருக்கும், மெஜிக்கல் ரியாலிட்டின்னு ஒரு வகையான வழி எழுத்து ஒன்று இருக்குது. அப்படி என்ன சொன்னால், நம்ம வாழ்க்கையை வந்து அப்படியே என்ன ஒரு கம்பரம் வாங்கி வச்சுக்குவோமே, அல்லது ஒரு மகாபாரதம் வச்சுக்குவோமே, இல்லை நான் எப்படிப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பீஷர் மாதிரி என்ன நான் நினச்சி பார்க்கும் பொழுது ஒரு தேவபரதன் பீஷ்மர் அப்படின்னு நினைக்கும் எனக்கு எப்படி இருக்குது, அல்லது ஒருத்தன் தன்னை நினைக்கும் பொழுது நான் வந்து கருணை மாதிரி நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், அது சரியா தப்பா? அல்ல ஒருத்தன் தன்னை அர்ஜுனனாக நினச்சிக்கிறான் வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் வந்து தன்னை வந்து என்ன சகாதேவனாக நினைக்கிறான் வச்சுக்கோங்களேன், அதுக்கு தப்பு, அது அது வந்து பொய் கிடையாது. இது அதுக்கு பேர் தான் மெஜிக்கல் ரியாலிட்டின்னு சொல்கிறது. என்ன, அதில் ஒரு உண்மை இருக்குது, அதை அப்படி இருக்கிறதுக்கு அப்படி அடைய நான் ரொம்ப ரொம்பவே நான் வந்து என்ன விரும்புகிறேன், அப்படி ஒரு வாழ்க்கையும் உண்டு அப்படின்றத வந்து அப்படி விட்டு அப்படி ஒரு வாழ்க்கை உண்டுன்றது தான் அந்த காவியம் நமக்கு காமிக்குது. இப்போ ராமன் மாதிரி, ராமன் வந்து சந்திர வம்சம்னு சொல்லுவாங்க, சூரிய வம்சம், சாரி, மகாபாரதம் இவங்க கௌரவர்கள்லாம் வந்து குரு வம்சம் வந்து சந்திர வம்சம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சூரிய வம்சத்தில் வந்து சூரியனில் எந்த விதமான என்ன கரையும் கிடையாது இல்லை, அதனால் கரையற்ற ஒரு உத்தம புருஷனாக புருஷோத்தமனாக சூரியனை வந்து எடுத்து காமிப்பாங்க. ஆனால் மகாபாரதம் எப்படி காமிப்பாங்க, எல்லாருக்கும் குறை இருக்கும், ஏன் சந்திர வம்சம், சந்திரனில் என்ன இருக்குது, சந்திரனில் வந்து கரை இருக்குது. ஆக ஒவ்வொரு யுக்தியும் அவங்க அவங்க வந்து பாவிக்கும் பொழுது பெரிய மகான்களால் பெரிய தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டது இதெல்லாம் அவங்களுக்கு தான் ஒரு வால்மீகியோ ஒரு வியாசனோ இவ்வளோ இவ்வளோ தெளிவாக எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆக இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், யார் ராமன் அப்படின்னு கேட்டால், யார் கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டால் நான் தான். சம்டைம்ஸ் நான் ராமனாக இருக்க விரும்புகிறேன், சம்டைம்ஸ் நான் கிருஷ்ணனாக இருக்க விரும்புகிறேன், பல 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 நேரங்களில் துரியோதனை இருக்க விரும்புகிறேன், இன்னும் சில நேரங்களில் அர்ஜுனன் இருக்க விரும்புகிறேன். அந்த கதாபாத்திரங்களை பூரா பாருங்களேன், உங்களோட நீங்கள் நிச்சயமாக உங்களை நீங்கள் அங்கே வந்து என்ன பண்ணிக்குவீங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க, அடையாளப்படுத்திக்குவீங்க. ஏதோ ஒரு வாழ்க்கையில் சில தருணங்களில் நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பம் இருக்கும் நமக்கு இல்லையா. ஆக ஒட்டுமொத்தமாக இதை நாம் வந்து சிந்திக்கும் பொழுது சாஸ்திரம் வந்து நாம் பிரம்மத்தின் பிரதிபிம்பம்னு சொல்லுது, நாம் வந்து ஒரு தனி ஆளுமை கிடையாது, தனியன் கிடையாது, நாமெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு என்னுடைய அம்சம்தான் எல்லாம் அம்சம், அம்சம்ன்றதுல எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் பொறுத்திருக்கு, அவயங்களாக உறுப்புகளாக புரிந்து கொள்ளாமல் என்ன அது ஒரு பிரதிபிம்பமாக புரிஞ்சுக்கணும், பிரதிபிம்பம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அப்புறம் அடுத்த கேள்வி என்ன வரும், சரி இந்த பிரதிபிம்பம் எங்கே போய் சேருன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் ஸ்ரீகிருஷ்ணன் இங்கே எதுக்கு பதில் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த மாம் ஏவ அம்சக ஜீவலோகே ஜீவபூத்தக சனாதனக வார்த்தை முத அந்த எட்டாவது ஸ்லோகத்தில் ஏழாவது ஸ்லோகம், நாம் யார் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், நான் வந்து இந்த ஒட்டுமொத்த ஜீவர்களும் யார், ஜீவன் யாருன்னு கேட்டால் அது நான் தான், என்னுடைய அம்சம் தான் இது, இது மட்டும் அது எது இந்த ஜீவ லோகத்தில் இந்த இந்த உலகத்தில் இருக்கிற இந்த இந்த லோகமே என்னுடைய அம்சம்தான், அது வந்து அதுவும் அந்த அம்சம் வந்து வந்து போகுதான்னு கேட்டால் இல்லை சனாதன்ன்றார். எதை இங்கே எது சனாதன் சொன்னால் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல அது போகக்கூடியதான் என்ன, இப்போ நம்ம கண்ணாடி முன்னால் நிற்கிறோம், ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, போயிடுறோம், அந்த ரிஃப்ளெக்ஷன் எங்கே போகுது, திருப்பி வேறு கண்ணாடி நிற்கிற வரப்போகுது திரும்பவும். அப்போ ரிஃப்ளெக்ஷன் வந்து நிரந்தரமாக தற்காலிகமாக நிரந்தரம், அந்த அந்த ஒரு உண்மையை நம்ம சொல்கிறோம் படைப்பு அப்படின்னு சொல்கிறது ஒரு காலகட்டத்தில் இருக்க ஒரு காலகட்டத்தில் இல்லைன்னு, அப்படி அல்ல, என்றும் உள்ளது. எப்பொழுதெல்லாம் எப்பொழுதான் நானோ அப்பொழுதெல்லாம் நீயும், அப்படி ஒரு பாடல் ஒன்று இருக்குது. என்ன, என்று நான் அன்று நீ, இது இது என்ன திருமூலர் தான், என்று நான் அன்று நீ. அப்போ நான்றது வந்து என்று நீ அன்று நான், அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ நானும் சனாதனம் தான். இது இந்த மாயை அப்படின்னு சொல்லி பிம்பமும் என்ன, முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிறோம் ஒரு காலகட்டத்தில் அந்த பிம்பம் இல்லாமல் போயிட மாட்டிருக்கு, அல்லது மனுஷாலே இல்லாமல் போயிடுவாங்க, இல்லை கீழே உலகத்தில் உயிர்களே இல்லாமல் போயிருன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்றதை பற்றி நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நமக்கு இதை பற்றிய அறிவு கிடையாது. இருந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கணும், என்ன சொன்னால், மாயை என்பது சனாதனன்னு ஒரு வார்த்தை பார்க்கிறார், சரியா? அப்புறம் சரி, இங்கே என்ன விஷயம் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய விஷயம் நம்ம நேராக நான் ஸ்ரீகிருஷ்ணன் நம்மளோட நம்மளை மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. மரண காலத்தில் எனக்கு என்ன நடக்குது அது சொல்கிறேன், கேட்டுக்கோ. இந்த ஜீவர்களுக்கு மரண காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ஜீவ இந்த உடலை விட்டு சொல்கிறார், மரண காலத்தில் அல்லது ஜனன காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த உடலில் வந்து உயிர் வெளியாகுதுன்னு சொல்கிறார். ஆனால் உயிர்ன்ற வார்த்தை பாவிக்காமல் மன சஷ்டானி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி அப்படின்னு சொல்லிட்டு, அதை அந்த ரெண்டு சுலோகத்தையும் சேர்த்து செய்யணும். நாம் நமக்கு என்ன இந்த சுலோகம் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ண, இந்த ரெண்டு சுலோகத்தையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்து, எப்போது உடலை இங்கே எச்ச எட்டாவது சுலோகத்தை முதல் வரியில் முதல் வரியை முதல் பார்க்குறோம். நாம் எட்டாவது சுலோகத்தை முதல் வரி, அந்த முதல் வரியில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ரெண்டாவது வரி, ஜட் சாப் உத் கிராமதி ஈஸ்வரகன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, எச்ச அபி உத் கிராமதி ஈஸ்வரக, எப்பொழுது உடலை விடும்பொழுது, எப்பொழுது உடலை விடும்பொழுது ஜீவன், இந்த இடத்துல வந்து எச்ச அப்பி அப்படின்னா எப்பொழுது உடலை விடும் பொழுதுன்னு அர்த்தம், இந்த உடலை விட்டுட்டு போகிறோம். அப்புறம் வந்து ஆனால் ஜீவன் போடாமல் ஈஸ்வரன் போட்டிருக்கேன்னு சொன்னால், இங்கே வந்து இந்த சிதாபாசனுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வரன். ஏன் ஈஸ்வரன் போடுறாரு, நம்ம தான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் பண்ணுறோமே, ஜீவன ஈஸ்வரன் ஒன்று தான் அப்படின்ற ஒரு புரிதல் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஈஸ்வரன்ற பேரை போடுறாரு. எதுக்கு, இந்த ஜீவனுக்கு உடலை விடும் பொழுது எப்படி போகுதுன்னு சொன்னால், அது எப்படி போதும், மன சஷ்டானி இந்திரியாணி, இந்த நம்மக்கிட்ட அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு வெளியாகத்துன்னு சொல்கிறார். இதோட மனசோட ஆறாவது சஷ்டானினா ஆறாவது மனசோட சேர்த்து, ஏன்னா இந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறது இங்கே பாருங்கள், புலன்கள் ஓ சென்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சென்சஸ்ஸோ இந்திரியங்கள் புலன்கள் அப்படின்னு சொல்கிறது, இந்த கண், இந்த காது அப்படின்னு நினச்சிக்காம, இந்த கண்ணில் உள்ள சக்தி, காதில் உள்ள சக்தி, என்ன நாக்கில் உள்ள சக்தி, அதைத்தான் இங்கே புலன்கள்னு சொல்கிறாங்க. அப்போ கண் வந்து அவயம், என்ன உறுப்புகள், என்ன சொல்லுவோம் நம்ம கண்ணுக்கு, அந்த உறுப்புகளுக்கு கோலக்கம்னு ஒரு வார்த்தை வச்சுருக்கோங்களே, அது மூலமாக அந்த கண் மூலமாக பார்க்குற சக்தி வேறு. இப்போ ஒருத்தவங்க கண் தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், கண் ஆப்ரேஷன் பண்ணி வேறு ஒருத்தவங்க கண் எடுத்தவங்க போடுறாங்களே, என்ன அர்த்தம், கண் தெரியாட்டி கண் பார்க்குற, கண் பார்க்குற சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பார்க்குற சக்தி அவங்ககிட்ட இருக்குது தான், அது வெளிப்படுத்துகிற கண் வந்து என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு, வேறு கண் போட்டோன்னு தெரியுது. அப்போ இங்கே சொல்லக்கூடிய இல்லை, இந்த டீட்டெயில்ஸ் தெரியணுமா, இந்த டீட்டெயில்ஸ் தெரியணும். ஏன்னு சொன்னால், நம்ம இந்திரியம் அப்படின்னு சொன்னால், நம்ம செத்து போயிட்டா கண் தெரியாது, காது கேட்காது, ருசி போயிடும், தொடு உணர்வு போயிடும் அப்படின்னு, போகாது, எல்லாம் இன்டெக்டாக இருக்குன்னு சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். இங்கே லுக் அட் த சயின்ஸ் பிஹைண்ட் இட், பார்க்குற சக்தியோ கேட்குற சக்தியோ ருசிக்கிற சக்தியோ என்ன வாசம் இழுக்கிற சக்தியோ அல்ல தொட்டு உணர்வு சக்தி, எந்த சக்தியும் போகாது, எல்லாம் இன்டெக்டாக இருக்கும், எல்லாம் இன்டெக்டாக இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அது அந்த ஆனால் இப்போ கண் பார்க்குறதுக்கு, இப்போ பாருங்கள் உங்கள் மனசு, ஏன் மனசு அங்கே வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம பார்க்குறதுக்கு வந்து மனசு எப்பொழுதுமே வந்து என்ன கண்ணுக்கிட்டே இருக்காது. இப்போ நல்லா பாருங்கள், மனசு பூரா காதில் தான் இருக்கும், கண்ணில் இருக்காது, அதில் ருச்சியில் இருக்காது. அப்போ காது நல்லா கேட்குறதுக்கு மனசு போய் காது சப்போர்ட் பண்ணணும். இப்போ மற்ற நாளையும் அது சப்போர்ட் பண்ணாது. இப்போ இல்லை, கண் நல்லா பார்க்குறது கண்ணு சப்போர்ட் பண்ணும், அப்போ காது சப்போர்ட் பண்ணாது. இது நிறைய பார்த்துருப்போம், நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அப்படியே நல்லா பார்த்தீங்க, இங்கே அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க, கேட்டு காது நல்லா விட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, கண்ணு முன்னுக்கு இருக்குது யாரும் தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே மனசு இல்லைன்னு அர்த்தம் கண்ணுக்கிட்ட, இல்லையா? யாரும் தொட்டாங்க, தொட்டதே தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு வந்து தொடுவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். எங்கே இருந்துச்சு? உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன், உன்னிப்பாக நம்மளுடைய. அதனால தான் இங்கே மனசை வைக்கிறார். ஏன்னா இந்திரிய சக்தி இருக்குல்ல, அது மனசு தான் அதை சப்போர்ட் பண்ணணும். மனசை சப்போர்ட் பண்ணாட்டி இந்திரிய சக்திக்கும் என்ன கிடையாது, என்ன பொழப்பு கிடையாது, பொழைச்சிருக்காது. இவ்வளோ டீட்டெயிலாக தெரியணுமா? ஏன் தெரியணும் அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய மனசு ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு ஸ்ரீகிருஷ்ணன். நம்முடைய துக்கம்லாம் என்னன்னு சொல்லிட்டா, அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ரொம்ப நெருங்கியவங்க இறந்து போகிறது நமக்கு துக்கம்தான். அது ஒரு அது வந்து லௌகீக துக்கம் தான். அந்த துக்கம் வந்து ஒரு மாதத்தில் வடிஞ்சு போயிடும் நமக்கு தெரியும் வேறு. இல்லை ஒரு மாதத்தில் வடிஞ்சு போயிடும், ரொம்பனா ஒரு மாதத்தில் வடிஞ்சு போயிடும், அதுவும் தெரியும் நம்ம. இருந்தாலும் அப்போ துக்கப்பட்டுருப்போம் இல்லை. ஆனால் அந்த மரணத்துக்கு துக்கப்படுறது இருக்குல்ல, அது எவ்வளவு அசட்டுத்தனமானது இல்லை அபத்தமானது அப்படின்றத இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ல வர்றார். எப்படின்னு கேட்டால், நம்ம நினைக்கிறோம்ல, அவங்க போயிட்டாங்க, அன்றைக்கூட ஒரு மரணத்துக்கு போயிருந்தேன் சொன்னாங்க, சே அவர் இருந்தாரா, அடுத்து இந்த முறை நிச்சயமாக பாலம்சராய் தொகுதியில் வந்து மெம்பர் பார்லிமெண்ட் ஆகிட்டிருப்பாருன்னு, நல்ல பதவி கிடச்சிருக்கோம், டக்குன்னு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அந்த மாதிரி பேச்சு, ஒரு மரணத்துக்கு ஒரு இறப்புக்கு போயிருந்தோம், அங்கே ஒரு பேச்சு நடந்துருந்துச்சு, மெம்பர் பார்லிமெண்ட் ஆகிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இருந்திருந்தார் மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம நினைக்கிறோம், இறந்து போயிட்டா அந்த பதவி போச்சுன்னு நினைக்கிறோம் இல்லை. இங்கே வீட்டில் நமக்கு அப்பான்ற பதவி போயிடும், அம்மான்ற பதவி போயிடும், இந்த அதிகாரம்லாம் போயிடும், அது ஒரு பக்கம். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் போகிறதுலாம் கிடையாது. ஏன், இந்த உடம்பு தான் செத்து இல்லாமல் போதே தவிர, இந்த மன கரெக்ட் தமிழில் தான் சரியான வார்த்தை இருக்குது, உயிர்னு வச்சுருக்காங்க. எது உயிர் அப்படின்னு சொன்னால், இந்த பஞ்சேந்திரியங்கள் இருக்குல்ல, அது பஞ்ச ஞானேந்திரியங்கள். அது கர்மேந்திரியங்கள் நமக்கு தெரியும், அதை பற்றி இங்கே பேச்சு கிடையாது. பஞ்ச ஞானேந்திரியமும் மனசும் அல்லது அந்த கர்ணம் என்று சொல்லப்படுகிற மனம் சித்தம் அகங்காரம் புத்தி ஒட்டு மொத்த 19. இந்த கணக்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக நம்மளுடைய 5 வச்சிருக்க முடியாது, 15 ஒரு 4. இந்த கணக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சராக வந்து முதல் சாஸ்திரத்தை படிச்சுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் என்னன்னு சொன்னால், இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் இருக்கேன்னு சொன்னால், இன்றைக்கே வந்து நமக்கு யாரும் இறந்து போயிட்டால் துக்கம் வருதே, அப்போ நல்ல சாஸ்திரம் படித்தவங்களுக்கு துக்கம் வராதுன்றாங்க. ஏன் வராது அப்படின்னு சொன்னால், அல்ல சாஸ்திரம் படிச்சுட்டா துக்கம் வராதுன்னு அர்த்தம் இல்லை, ஏன் வரக்கூடாது, வரக்கூடாதுன்றாங்க. ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னால், நம்ம நினைக்கிற மாதிரி இங்கிருந்தால் இவங்களுக்கு ஒரு இவங்க வந்து அவங்க நல்ல அப்பாவாக இருந்திருப்பாங்களே, இங்கிருந்தால் அவங்க நல்ல அம்மாவாக இருந்திருப்பாங்களே, இங்கிருந்தால் இந்த பதவியில் இருந்திருப்பாங்களே, இங்கிருந்தால் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பாங்களே, இல்லை இங்கிருந்தால் இது சரியாக நிர்வாகம் பண்ணியிருப்பாங்களே நினைக்கிறோம்ல. அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஆசைகளாக இருந்தால் சொன்னால், அந்த என்ன அப்படி அப்படி போகின்ற அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, உயிர், நம்ம எதை நம்ம வந்து தமிழில் உயிர்னு சொல்கிறோமோ கரெக்டாக இருக்குது. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த என்ன போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஆத்மா போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, உயிர் பிரிஞ்சிருச்சு சொல்கிறோம், ஆத்மா பிரிஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க, உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். கரெக்டாக தமிழ் நல்ல காலம், தமிழ் கரெக்டாக இருக்குது தமிழில், உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு. அப்போ எது உயிர்னா, இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் உயிர் இல்லையா. அது என்ன ஆகுதுன்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு, எப்படி வந்து அதே எக்ஸாம்பிள் தான், என்ன எக்ஸாம்பிள், எப்படி இந்த சூரியன் வந்து எதில் பிரதிபிம்பிக்குது, இந்த பானையில் உள்ள தண்ணியில் பிரதிபிம்பிக்க, பானை உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் வேறு பானையில் பிரதிபிம்பிக்க போகுது, அவ்வளோதான். பக்கத்தில் 100 பானை இருக்கா, அது 100 உடல் எடுத்துக்கொள்ளும் அதனுடைய கர்மத்தின்படி. அது இன்னும் நல்ல உடலாக கூட இருக்கலாம், நம்ம சொல்கிறோம் இங்கிருந்தால் நல்ல போஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு, மேபி அவர் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ புண்ணியவான்னு சொல்கிறாங்க, இந்திரம் போஸே கிடைக்கும் அவருக்கு, இந்திரன் நடந்து நடுங்கிட்டு இருப்பார், போச்சுடா சத்தாங்க வந்தானே இங்கே சொல்லிட்டு. அல்லது சந்திரன் பூசையே கிடைக்கும். அப்போ நம்ம மற்ற பாருங்கள், புராணங்களில் இதிகாசங்களில் என்ன சொல்ல வச்சுருக்காங்கன்னா, சொல்லி வச்சுருக்காங்க சொன்னால், இப்போ இந்த மாதிரியான கருத்து, அதாவது உடல் இறந்து போயிட்டால் இன்னொரு உடல் எடுக்கின்றதுன்ற ஒரு உத்தரவாதம் இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இந்த மாதிரி உத்தரவாதங்களாக அவங்க கொடுக்குறார். வேறு எந்த சாஸ்திரங்களை பார்த்தா இருக்காது. அப்போ இஸ் ஸோ ஷூர் ஆஃப் இஸ் நாலேஜ், என்ன நாலேஜ். அதனால தான் இது வந்து என்ன பௌகீதை மட்டும் என்ன அப்படின்னு கேட்டால், யோக சாஸ்திரி முடிகிறப்ப ஒன்றுனா வரும் இல்லையா, ஸ்ரீமத் பகவத்கீதா சு உபனிஷத் சு, உபனிஷத்னா ஞானசாஸ்திரம், யோக சாஸ்திரி அப்படின்னு வரும். அப்போ யோகத்தையும் சொல்கிறார். அதனால தான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு யோகேஸ்வரன் பேர் உண்டு. அப்போ இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் ஒரு யோகி தான் சொல்ல முடியும். இறந்து போனால் சரி, அப்புறம் நம்ம இதெல்லாம் ஒரு இதில் மானாக பிறந்தார், நரியாக பிறந்தார், பறவையாக பிறந்தார், இந்த கதைகள்லாம் இருக்குல்ல, நம்ம சொல்கிற இதெல்லாம் கட்டுக்கதைகள், புராண கதைகள், புழுகு முட்டைகள்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா, அந்த சிந்திக்காத தான் சொல்கிறான். ஆனால் நம்மளோட தர்க்கத்துக்கு நம்ம சரி, இது எப்படி தர்க்கப்படி இது சரி, நியாயப்படி இது எப்படி சரி அப்படின்னு கேட்டால், நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளே சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குற சக்தி போயிடும். நம்ம நினைக்கிறோம் பார்க்க ஒன்று சொல்ல பார்க்குற சக்தி போல என்ன இருக்கே, பார்க்குற சக்தி இன்டெக்ட் தான் இருக்குது, கேட்குற சக்தி இன்டெக்டாக தான் இருக்கும், எல்லா சக்தியும் இன்டெக்டாக இருக்கும். அது என்ன பண்ணுது, இன்னொரு அதுக்கு என்ன இல்லைப்ப, அதுக்கு ஒரு நல்ல ஊடகம் இல்லை, அதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அதுக்கு ஒரு கருவி இல்லை. இன்னொரு கருவி எப்படி, ஒருத்தங்களுக்கு கண் போயிடுச்சு, கண் பார்க்க முடியல, வேற ஒரு கண்ணை பொருத்தினோடனே பார்க்க முடியுதோ, அதுபோல் இவர்களுக்கு வந்து இறந்த பிறகு இங்கிருந்து ஏதோ சரி போகிறத நீங்கள் நான் பார்த்தீங்களான்னு கேட்குறேன். அது வேறு. நம்ம பாருங்கள், நம்ம இருக்கிறோம், ஒரு போனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, முன்னுக்கு என்ன வித்தியாசம், என்ன சொல்ல, இவ்வளோ தைரியமாக போனாங்க என்ன சொல்கிறீங்க, பயமாக இருக்கு, என்ன வித்தியாசம், ஏதோ ஒன்று இங்கே இருக்கு அங்கே இல்லை அது என்றார். நம்ம இந்த வருஷம் வந்து பாடத்தை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஏதோ ஒன்று தன்னை நம்முள்ளே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது, அதை மனம் அறியாது, புலன்கள் அறியாது, நடந்து செல்கின்ற ஒரு காவல் தெய்வம் போல, அதை நம் கண்கள் பார்க்காது ஆனால் நாய்கள் பார்க்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நுட்புலன் அதை பார்க்கும். நுண்புலன்னு ஒரு வார்த்தை இருக்குது, கட்புலன்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, எதுக்கு கட், என்ன கட்செவினே வந்து பாம்புக்கு பேர் தமிழில், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து என்ன, அதாவது நுண்புலன் அதை அறியும். அப்போ யாருக்கு அது தெரியும்னு சொன்னால், அதான் நுணுக்கரிய நுண்ணியனேன்னு பாடுறார் மாணிக்கவாச சுவாமிகள். அப்போ நமக்கு ஏதோ ஒன்று, நமக்கு இதுதான் தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்னு நல்லா நமக்கு தெரியுது. இப்போ ஒரு போனத்துக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டால், அது நீ உயிர்னு சொல்லுங்கள், சூக்ம சரீரன்னு சொல்லுங்கள், அல்லது புலன்கள்னு சொல்லுங்கள், இந்திரியங்கள்னு சொல்லுங்கள், ஏதோ ஒன்று எனக்கு பேர் தெரில, படித்து அதுக்கு போய் அதுக்கு தான் நமக்கு சாஸ்திரம் தேவை, அணு அப்படின்னு வார்த்தை பார்க்கிறார், அதுதான் நமக்கு சாஸ்திரம் தேவை. சாஸ்திரம் தான் இதை தெளிவாக, அதுதான் நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் தேவை, ஒரு டீச்சர் தேவை. டீச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், டீச்சர் வந்து அதை வந்து விளக்கி, இதான்ப்பா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், இந்த ஏழாவது எட்டாவது ஸ்லோகத்தில், ஸ்லோகத்துக்குள்ளேயும் போய் அதையும் முடிச்சிருவோம். என்ன சொல்கிறாரு, மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அது வந்து இன்னொரு உடலை சென்று எடுக்கின்றது, இன்னொரு உடலுக்குள்ளே சென்று இன்னொரு பிறவி, என்ன ஜனனம் மரணம்ல ஜனனம், இன்னொரு பிறவி அது எடுக்குது. அது வந்து சரீரம் யது அவாப்னோதி சொல்லுவா, ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார், எடுக்கின்றது. சரி, அதை எப்படி எடுக்குது அப்படின்றது தான், அது எப்படி போகுதுன்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். நம்ம கொஞ்சம் முந்தி நெருப்பு புகைன்னு உதாரணம் கொடுத்தோம் இல்லையா, நமக்குள்ள இங்கே பாருங்கள், நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ அங்கே வந்து நெருப்பு இருக்குன்னு எப்படி தெரியுது? எது காட்டுது? புகை காட்டுது. புகையை பார்த்தோன்னே புகை காரணம் இல்லை, காரியம். காரியம் எதை காட்டுது? காரணத்தை காட்டுது இல்லையா? அப்போ காரணத்துடைய அறிவை காரியம் காட்டுது இல்லையா? அப்போ நான் காரியம். இந்த காரியம் எதை காட்டுது? ஒரு காரணம் இருக்குன்ற அறிவை காட்டுது. அப்போ காரியம் முக்கியமா இல்லையா? முக்கியம். இந்த காரியம் எப்படி புகை நெருப்புன்ற அறிவை நமக்கு கொடுக்குதோ, அதுபோல் இந்த ஜீவன் எந்த அறிவை கொடுக்குது நமக்கு? பிரம்மம்ன்ற அறிவை கொடுக்குது. இதுதான் லாஜிக். இதுக்கு பற்றி தான் நியாயம்னு சொல்கிறது, தர்க்கம்னு சொல்கிறது, லாஜிக். இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஆக என்ன என்ன சொல்கிறார் இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் எப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார். எப்படின்னு கேட்டால், கிரகித்வாத் ஏதானி, அதாவது வாயு கந்தான் இவ ஆஷாயா ஆஷாயா சொல்கிறார். இங்கே எப்படி சொல்கிறேன்னா, எப்படி வந்து ஒரு 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 மலர்லிருந்து அதோடைய வாசனையை காற்று கொண்டு செல்கிறதோ அது போலன்றார். வாசனைக்கு வந்து மலர் நம்ம உடம்புன்னு வச்சுக்குவோமே, மலர் என்ன? நம்ம உடம்பு. உடம்புக்குள்ள என்ன இருக்குது? இந்திரியங்கள் இருக்குது. உடம்பு வந்து ஒரு மலர்னு சொல்கிறார், ஒரு பூன்னு சொல்கிறார். பூவில் என்ன இருக்குது? வாசனை இருக்குது இல்லையா? எது கொண்டு போகுது? காற்று கொண்டு போவது போல் மரணம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்புலிருந்து அந்த அந்த வாசனை இந்திரியங்கள், இது எது இந்திரியங்கள்? மனம், ஷஷ்டானி, ஐந்து ஐந்து இந்திரியங்கள் பிளாஸ் மனம், அந்த ஆரியம் கொண்டு போகுது. எங்கே கொண்டு போகுதுன்னா, இன்னொரு உடலுக்கு கொண்டு போய் சேர்க்குது. அதனால் இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொன்னால், யாருடைய மரணத்துக்கு நம்ம துக்கப்பட மாட்டோம். ஏன் நம்ம இல்லாமல் போயிடுவாங்கன்னா பயப்படுறோம், அழுகிறோம். ஐயோ, அவங்க என்ன என்ன ஆகுறாங்க? இன்னொரு பிரிவு எடுக்கிறாங்க, அல்லது அல்லது இன்னொரு பதவிக்கு போகிறாங்க. நமக்கு வந்து நிறைய கதைகள்லாம் இருக்குது. என்ன, அவர் அவர் வந்து இந்திரன் ஆனார், சந்திரன் ஆனார், இந்த இந்த எங்கெல்லாம் போஸ் கோசமாக இருக்கோ இங்கே தான் சொல்கிறாங்க, இங்கே நின்னா ஜெயிச்சிருக்காங்க. அங்கே போய் வேறு நல்ல 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 போஸை கிடச்சிருக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா? இங்கே சும்மா அது 5 வருஷம் தான் இது. அங்கே போனால் காலம் பூரா இந்திரனாக இருக்கலாம், இல்லை சந்திரனாக இருக்கலாம், இல்லை சூரியனாக இருக்கலாம். எங்கெங்கே பா போஸ் அது அங்கே ஏமாற்ற மாட்டாங்க, வேறு தர்மமாக நடத்துக்குவாங்க. இங்கே அதர்மமாக கொடுத்தா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டான் சொல்ல முடியாது. அதனால் ஒரு ஒரு பெரிய உண்மையை வந்து சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. என்னன்னு கேட்டால், மரணம் நம்முடைய முடிவல்ல, நம்முடைய தொடர்ச்சி. அதனுடைய நீட்சி என்ன? இந்திரியங்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது. இன்னொரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்து சொன்னால் ரொம்ப தத்துவார்த்தமாக இருக்குது. ரொம்ப தத்துவார்த்தமாக இந்த இந்த உண்மையை வந்து நம்மக்கிட்ட தெளிவாக்கி அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன என்ன உதாரணம். அந்த உதாரணம் இருக்குல்ல, இந்த மலர்லேருந்து எப்படி வாசத்தை, எப்படி காற்று மலர்லேருந்து வாசத்தை கொண்டு செல்கிறோ, அதுபோல் மரணம் நம்முடைய உடலிலிருந்து உயிரை கொண்டு சென்று இன்னொரு இடம் சேர்க்கிறதுன்னு சொல்கிறார். என்ன அதை சேர்க்குதுன்னு கேட்டால், ஸ்ரோத்திரம். அப்புறம் வருஷப்படுத்துகிறார் அதை என்னென்ன சேர்க்குது அப்படின்னு கேட்டால், ஸ்ரோத்திரம், சக்ஷு, ஸ்பர்ஷனம் ச ரசனம், கிராணமேவ ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபவ சேவத்தே. அவன் செவி, கண், மெய், நாவு, நாசி, மனது ஆகியவை ஆகியவையை தனதாக்கி கொண்டு விஷயங்களை அனுபவிக்கின்றான்னு சொல்கிறார். இன்னொரு இன்னொரு அது இன்னொரு இடத்துக்கு போயிட்டா என்ன ஆயிருமா? உடனே இந்த உயிர் இன்னொரு உடலுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஆகிரும். அங்கே இங்கே பாருங்கள், இப்போ வந்து பாயை சுற்றி வச்சுட்டாங்க, பாயை விரிச்சிரும்னு சொல்கிறார். பாயை விரித்து என்ன பரிமாற வேண்டியதான். இப்போ அதில் இலையை விரிச்சிடுறது என்ன பரிமாற்றம்? உடனே அவனுக்கு என்ன, ஏன்னா அங்கே ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு எது நல்லா இருக்கு? கண் நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், வாய் நல்லா பேசும், நல்லா இருக்கும். அங்கே உடனே அத்தனையும். ஸோ எந்த விதமான இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி ஒரு உண்மையை சொல்கிறோம் நம்ம உயிர் உயிர்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு போக போக கண் சரியாக தெரிய மாட்டேருந்து, காது சரியாக கேட்க மாட்டேருந்து, தொட்டால் பிரச்சனையே இல்லைன்ற தொட்டே பிரஜையே இல்லைன்றாங்க இல்லையா. என்ன ஆயிடுது, நம்முடைய உடல் வந்து பலகீனமாயிடுது அல்லது சேதமடைஞ்சிருது. ஆனால் சூக்ஷ்ம சரீரம் எந்த காரணத்தை ஒன்றும் சேதமடைகிறது கிடையாது, உயிர் எந்த சமயத்தொன்னு சேதம். ஆனால் அதுக்கு என்ன செய்திருக்கோம், உயிரில் வந்து இதில் பதிவுகள் மட்டும் இருக்கும், நன்மை தீமைகள், அந்த நன்மை தீமைகள் பாவ புண்ணியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது தகுந்தாற்போல் அதுக்கு வந்து உயிர் ஒன்று கிடைக்கும். அதுக்கு ரொம்ப புண்ணியங்கள் இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கெலாம் வச்சுருக்காங்க, 50% பாஞ்சா கரெக்டாக மனுஷ பிறவின்னு சொல்லிட்டு. இதே 80%னா அடுத்து வந்து என்னது கோழியாவோ அல்லது நாக்குப்பூச்சியாவோ ஏதோ அப்படி அது ஒரு கணக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கணக்கெல்லாம் வந்து அது நம்ம குவெஸ்டனே பண்ண நம்ம குவெஸ்டன் பண்ண முடியாது. அன்லெஸ் யூ டிஸ்ப்ரூவ் இட் ஃபர்ஸ்ட், யூ டிஸ்ப்ரூவ் தென் யூ குவெஸ்டன். வி டோன்ட். அப்போ புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகினா எப்படி எப்படி தெரியும் உங்களுக்கு புல்லாகி பூடாதுன்னா, எப்படி இல்லைன்னு சொல்லுங்கள் அப்புறம் பார்ப்போம். அன்டில் யூ டிஸ்ப்ரூவ் யூ டோன்ட் நிகேட். இன்னும் இல்லைன்னு சொல்லாது, அதை ஏதோ ஒரு வழியில் டிஸ்ப்ரூவ் பண்ண அப்படின்னு. அதனால் எல்லா என்ன தத்துவ ஞானிகளும், நம்ம தத்துவ ஞானிகள் மட்டும் இல்லை, சாக்ரேஸ்லேருந்து இவன் பிளேட்டோ கூட வந்து நமக்கு ஆத்மா உண்டுன்னு பேசுகிறாங்க. ஏதோ ஒன்று ஆத்மான்னு பேர் இல்லை, ஏதோ ஒன்று வந்து டெஸ்கிரைட்ஸ்லாம் எல்லாமே பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் பூராமே வரிசையாக. இப்போ வந்து ஒரு நாலு பேர் தான் வந்து அதெல்லாம் ஒன்று காட் இஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் இந்த இருத்து இல்லையம்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டன்ஷியலிசம் பேசுகிறவங்க என்ன சிந்திச்சு பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்து உங்களுடைய ஃபேண்டசிஸ் உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய என்ன கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நிச்சயமாக. இங்கே பாருங்கள் சிம்பிள் தான், இன்னொரு லாஜிக் நம்ம சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த லாஜிக் என்ன லாஜிக்னா, இந்த உடம்பு இருக்குது, இது மெட்டை இல்லை மெட்டை இல்லை, அது டிஸ் அது வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணுச்சுன்னு சொன்னால் இல்லாமல் கேன் யூ டிஸ்ட்ராய் த மெட்டை, மெட்டரே யூ கேனாட் டிஸ்ட்ராய் அப்படின்னு சொன்னால் என்ன, அது வந்து தூள் ஆக்கலாம் அல்லது பர்டிகுலர்ஸ் ஆக்கலாம், ஆனால் இல்லாமல் ஆக்க முடியாது. ஈவன் அக்கார்டிங் டு சயின்ஸ் தானே, விஞ்ஞானபூர்வமாக கூட அது இல்லாமல் ஆக்க முடியாது. இஃப் மெட்டர்ஸ் கெனாட் பி டிஸ்ட்ராய்ட், சுவாமி அழகாக சொல்லுவாங்க இதை, இஃப் மெட்டர்ஸ் கெனாட் பி டிஸ்ட்ராய்ட் வாட் அபவுட் தி கான்ஷியஸ் பர்சன், கான்ஷியஸ் ஆஃப் த மெட்டர். இங்கே பாருங்கள், நான் இருக்கேன், மைக் இருக்குது, மைக்கே நீங்கள் இல்லாமல் ஆக்க முடியாது, அதை துகள் துகளாக ஆக்கலாம் அவ்வளோதான் ஆக்க முடியும்னு சொன்னால், நான் வந்து ஒரு கான்ஷியஸ் பர்சன் ஹூ நோஸ் த மைக் இல்லையா, அப்போ ஹவு குட் தி கான்ஷியஸ்னஸ் பி டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு கேட்குறார். மெட்டரே வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னா கான்ஷியஸ்னஸ் எப்படி டிஸ்ட்ராய் ஆகும். அப்போ இங்கே உயிர் அப்படின்னு சொல்கிறது நம்ம இன்னும் ஆத்மாக்கு போகல, அந்த சப்ஜெக்ட் அப்புறம் பார்த்துக்குவோம், பிரம்மம் ஆத்மாலாம் அப்புறம் பார்த்துக்குவோம். முதல்ல நடைமுறையில் நம்ம உயிர் உயிர்னு சொல்லிட்டுருக்கோம்ல, உயிர் போச்சுன்னு சொல்கிறோம், என்ன எனக்கு என்ன என்னவாக இருப்பாங்க, ரொம்ப பேருக்கு என்ன பயன்றீங்க இப்போ, இல்லை அவங்க எல்லோரும் இப்போ வந்து தொடர்ந்து வந்து திதி இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பயம்தான். என்ன பயம், என்ன பயம்னு சொன்னால், ஒன்று அது செய்யாதனாலும் எங்கே இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து கஷ்டம் வந்துடுமோன்ற பயம், அது பரவாயில்ல ஜஸ்டிஃபைட் அது, அல்லது நம்ம வந்து சரியாக பார்த்துக்கலையும் சொல்லிட்டு குற்ற உணர்ச்சி, அது ரெண்டாவது. முக்கியமாக உள்ளது, சரி இப்போ 50 20 வருஷமாச்சு தொடர்ந்து செய்யணுமான்னு கேட்குறாங்க இல்லையா, 20 வருஷமாச்சு இல்லை 12 வருஷத்தோடு முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டார் ஒரு ஒரு குருக்கள் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. அப்படியா தெரில, எங்கே பார்த்து சொன்னாருன்னு தெரில, இருக்கலாம் நீங்கள் அவரே கேட்டு செய்யுங்க, நம்ம போய் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எங்கே உங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லையா, சரி அது உங்கள் நம்பிக்கை அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம தான் நமக்கு தான் நம்ம நம்மளோட சம்பிரதாயத்தில் தான் இதுதான் செய்ய வேண்டும்ன்ற சட்டமும் கிடையாது, செய்யக்கூடாதுன்ற என்ற விதியும் கிடையாது இல்லையா. அப்படியே ரொம்ப ரிலாக்ஸான ஒரு சம்பிரதாயம் இது. ஆனால் நம்ம 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 எப்படிப்பட்ட உணர்வு உடையர்களாக உணர்ச்சிகரமானவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால், நம்ம பார்த்துன்னு சொன்னால் இந்த இது இது கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தெளிவு, அல்லது சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய பெரிய தெளிவுன்னு சொன்னால், சூக்ஷ்ம சரீரத்துக்கு அழிவே கிடையாது. எங்கள் அம்மா ஒரு சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்தாங்க, இப்போ என்னவா இருக்காங்க எப்படி இருக்காங்க எனக்கு தெரியாது தெரியாது, இருந்தாலும் கூட அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய இதை கொடுக்கு, நம்பிக்கை அல்ல இது, ஒரு பெரிய உணர்வு கொடுக்குது. இருக்காங்க எங்கேயோ எப்படியோ இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியல, அவனை நினச்சி நான் நான் பிரார்த்தனை பண்ண நான் பிரார்த்தனை பண்ணுறது இருக்குல்ல, அது அது என்ன, அது என்னுடைய நன்றி கூறும் தன்மை, என்னுடைய நன்றி உணர்ச்சி. அது என் நன்றி கொன்றாருக்கும் உயிருண்டாம் உயிரில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அதனால் இன்னும் நன்றி உணர்ச்சிக்கு அது ஒரு ஆதாரமாக இருக்குது. அப்படிப்பட்ட உண்மைகளை வந்து இங்கே நாம் சிந்திச்சிட்ருக்கோம். அதனால் உயிருக்கு என்ன கிடையாது, அழிவே கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாதுன்றது அது ஒரு கான்செப்ட் தான், அதை பற்றி எனக்கு தெரியாது. சாஸ்திரம் சொல்லுது, என் நம்பிக்கை தான். பிறகு நான் வந்து அதை என்ன படுத்தி சமணப்படுத்திக்குவேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய என்ன அனுபவத்தில் எனக்கு இது நான் அனுபவிக்கிறேன். இதை எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது, எனக்கு உணர்ச்சிகள் இருக்குது, எனக்கு உணர்வு எழுச்சி இருக்குது. ஐம் ஸோ சென்சிட்டிவ். அப்படிப்பட்ட ஒரு என்ன பிரஜை பூர்வமானவர்களுக்கு உயிர் என்பது, அல்லது சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரம் நம்ம பார்க்கணும், தமிழில் உயிர்னு சொல்லுவோம், உயிர் என்பது நித்தியமானது. தொடர்ந்து அதனுடைய கர்மங்களுக்கு ஏற்ப, பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தொடர்ந்து ஜனன மரணத்துக்கு அது உட்படுகின்றது என்று ஆணித்தரமாக நிலைநாட்டுகின்றார் ஸ்ரீகிருஷ்ணர். ஓகே, இது இப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா சரி, அது கூட பேச முடியுமா? அதை வந்து கான்டாக்ட் பண்ண முடியுமா? அதை வந்து தொடர்பு கொள்ளலாமா? இல்லை அது வந்து இப்போ என்ன, சாமியாக இருக்கா, பேயாக இருக்கா, ஆவியாக இருக்கா, இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் போகவே கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னு அடுத்து சொல்ல போகிறேன். நம்ம அங்கே போயிடுவோம். நம்ம புத்தி தான் கொஞ்சம் கோணலாச்சே, இல்லை என்ன பண்ணுவோம், சரி கூப்பிடுங்க பேசி பார்ப்போம் அப்படின்னு. என்ன சொந்தக்காரங்க மாதிரி பேசி பார்ப்போம், சரி அது எப்படி வர வைக்கிறது, என்ன கொடுத்தா வரும், கல் வைக்கணுமா, சாராயமா, என்ன, இந்த மாதிரி கதையெல்லாம் நம்மக்கிட்ட வந்து குவிஞ்சிருச்சா இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, வெள்ள காலம் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. மீடியம்லாம் வச்சுருக்கோம் நம்ம கூப்பிட்டு பேசுகிறதுக்கு, வச்சுருக்கோம் இல்லையா. ஷெல் வி கோயிங் டு தட், அந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நம்ம போகலாம், அந்த மாதிரி விஷயத்தை நம்ம சிந்திக்கணுமா? ஏன் அதெல்லாம் கூடாது? ஏன் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஏன் வந்து அவங்களால நம்ம கான்டாக்ட் பண்ண முடியல, ஏன் நம்ம வந்து தொடர்பு கொள்ள முடியல, ஏன்னு சொன்ன, ஏன் அது வந்து இயற்கை அல்லது பகவான் வந்து ரகசியமாக வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால், ஆமாம் தெரிஞ்சுக்கூடாதுதான் ரகசியமாக வச்சுருக்காரு. நம்ம போன பிறகு என்னன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு முடியும்? ஏன் உங்கள் கொலை பண்ணவங்களே நவாலாம், குடும்பத்தை கெடுத்ததே நம்ம தான், உட்கார முடியும்? அப்போ காரணம் இருக்குது, ஏன் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரல, ஏன் நமக்கு ஏன் மறைத்து என்ன மறை நூல்னாங்க இல்லையா, ஏன் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அல்ல ஏன் ரகசியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது அந்த காரணத்தை அடுத்த சுலோகத்தில் சொல்ல போகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். என்ன ஏதென்று தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்து.